السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا، يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திலே, இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால், துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பும் செய்ய வேண்டிய அமல்களும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அப்ப அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதத்திலே நாம் எப்படி அமல் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் என்னென்ன மாதங்கள்? இந்த பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க. அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள் என்னென்ன மாதங்கள் சொல்லுங்க. இந்த பக்கம், அந்த பக்கம் வருவேன் சொல்லலாம். நம்ம மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நகைச்சுவைக்காக சொல்றேன். பிரைஸ் இருந்தா என்ன செய்வோம்? பதில் சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரியான மனநிலையில நாம இருக்கிறோம் எல்லாரும். அல்ல, அப்ப கண்ணியத்திற்கு இந்த பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுங்க. யாரும் சொல்ல வந்தீங்களா? ஆ சொல்லுங்க. ரமலான். சொல்லுங்க. அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். சரியா? இந்த தலைப்பு எடுத்தது பொருத்தமா இல்லையா? பொருத்தம்தான். அப்ப அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள் 4 மாதங்கள் மறக்க கூடாது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த நான்கு மாதங்களும் போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதங்கள். இந்த மாதங்கள் என்ன செய்யக்கூடாது? போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தவர்களுடைய உரிமைகளை மீறுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தவர்களுடைய கண்ணியங்கள் அது எல்லா நாட்களிலும் பேணப்பட வேண்டும், குறிப்பாக இந்த மாதங்களில் அதிகமாக பேணப்பட வேண்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நான்கு மாதங்கள் என்பதற்கு இதைத்தான் என்ன செய்கின்றார்கள், விளக்கமாக சொல்கின்றார்கள். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மாதங்கள். இது முதலாவது தகவல். இரண்டாவதாக, இந்த மாதத்தில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு என்று அதிகமான சிறப்புகள் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு சத்தியமிட்டு சொல்கின்றான். படைப்பினங்கள் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. செய்யலாமா? செய்யக்கூடாது. ஏன்னா அதாவது தாயின் மீது ஆணையாக, பிள்ளையின் மீது ஆணையாக, ஏன்னா இந்த மாதிரி படைப்பினங்கள் படைப்பினங்களின் மீது என்ன செய்யக்கூடாது? சத்தியம் செய்யக்கூடாது. அது சின்ன வகையான சிறுக்கிலே சென்று சேர்த்துவிடும். ஆனால் அல்லாஹு தஆலா தான் படைத்த அந்த படைப்பினங்கள் மீது என்ன செய்வான்? சத்தியம் செய்வான். அதற்கு அவனுக்கு உரிமை இருக்கின்றது. அப்ப அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்கின்றான். அல்லாஹு தஆலா இன்னும் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வ யதுக்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமி மஅலூமாத் வ ஜும்ஹூருல் உலமா அலா அன்னல் அய்யாமில் மஅலூமாத் ஹி அஷர தில் ஹிஜ்ஜா மின்ஹும் இப்னு உமர் வ இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பது அது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்று சொல்லுகின்றார்கள், விளக்கம் அளிக்கின்றார்கள். அப்ப வல் ஃபஜ்ர், விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல வல் அய்யாமுல் மஹ்தூதாத், குறிப்பிட்ட சில நாட்கள் என்று சொல்லுகின்றான். இந்த குறிப்பிட்ட சில நாட்கள் என்பது அய்யாமு தஷ்ரீக், அய்யாமு தஷ்ரீக் உடைய நாட்கள். அய்யாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் எதெல்லாம்? அய்யாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் என்னெல்லாம்? 13, 9 அல்ல. அய்யாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் 11, 12, 13. இந்த மூன்று நாட்களுக்கும் தான் அய்யாமு தஷ்ரீக் உடைய நாட்கள் என்று சொல்வார்கள். இந்த நாட்களை தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல அல் அய்யாமுல் மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் என்று சஹாபாக்களும் அறிஞர்களும் விளக்கம் அளிப்பதை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி பஸாரில் இப்னு ஹிப்பானிலே இடம்பெறுகின்றது. இமாம் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் இதை சஹீஹ் என்ற தரத்திலே பதிவு செய்கின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? மாமின் அய்யாமின் அஃலு அல்லாஹி மின் அய்யாமி அஷரதில் ஹிஜ்ஜா, அல்லாஹுவிடத்தில் மிகவும் சிறப்புக்குரிய 10 நாட்கள் உண்டு என்று சொன்னால் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் தான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூல் அல்லாஹ், வலா மிஸ்லுஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விடவா இந்த 10 நாட்கள் சிறந்தது என்று கேட்கின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள், இல்லாமன் அஃபர வஜஹஹு ஃபித்துராப், ஒரு மனிதன் ஜிஹாதுக்காக வருகின்றான், வந்து மடுகின்றான், அவனை புதைக்கின்றார்கள், அந்த மாதிரியான மனிதனை தவிர என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் செய்கின்ற அமல்கள் இருக்கின்றதே, அது அல்லாஹுவிடத்தில் சிறப்புக்குரியதாக மேன்மைக்குரியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மாமின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கின்றது, வலா அலம் அஜ்ரன், மகத்தான கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது, மின் கைரின் யஅமலுஹு ஃபி அஷரில் அபஹாம், இந்த ஈதுல் அல்ஹாவில இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்தில்
மேன்மைக்குரியதாக, சிறப்புக்குரியதாக, அதிகமான கூலிகளை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவிலே 2440வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், மாமின் அய்யாமில் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் இருக்கின்றதே, இந்த நாட்களில் செய்யக்கூடிய சாலிஹான நல்ல அமல்கள் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. அப்போ கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவா இந்த 10 நாட்கள் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது? சொல்கின்றார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதை விட இந்த 10 நாட்கள் சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. இல்லா ரஜுல் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜு மின் தாலிக பி ஷைஇன். ஒரு மனிதன் அவன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, தன்னுடைய பொருளாதாரத்தை பணயம் வைத்து ஜிஹாதுக்காக சென்றான், ஆனால் திரும்ப வரவில்லை. அந்த ஒரு மனிதனை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துல்ஹஜ் 10 நாட்களில் தான் ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜுக்குரிய அமல்களை ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள். யோமு தர்வியா என்று ஒரு நாளுக்கு சொல்வார்கள். எந்த நாள்? 11ஆம் 10ஆம் அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வாங்க, ஏதாவது ஒண்ணு சரியாயிடும். யோமு தர்வியா என்றால் துல்ஹஜ் மாதம் 8வது நாள், சரியா? துல்ஹஜ் மாதம் 8வது நாளுக்கு தான் யோமு தர்வியா என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இந்த யோமு தர்வியாவிலே தான் ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜுக்குரிய அமல்களை துவங்குவார்கள். ஹஜ் தமத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஹஜ் குரான் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஹஜ் இஃப்ராத், இப்ப ஹஜ் பாடம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதனால இன்னும் அதை என்ன செய்ய வேண்டியது இல்ல, விளக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப யோமு தர்வியா துல்ஹஜ் 8வது நாளுக்கு என்ன சொல்லுவாங்க, யோமு தர்வியா என்று சொல்லுவார்கள். அடுத்து மிக முக்கியமான ஒரு நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் மிக முக்கியமான ஒரு நாள் யோமு அரஃபா, அரஃபாவுடைய அந்த நாள். இந்த அரஃபாவுடைய நாளுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது. இந்த அரஃபாவுடைய நாளுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. என்ன வரலாற்று பின்னணி சொல்லுங்க? இல்ல, வரலாற்று பின்னணி ஒண்ணு இருக்கு சொல்லுங்க. ஹஜ்ஜத்துல் விதா, அரஃபா ஹுத்பா பண்றாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுத்பத்துல் விதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பயான்கள்ல பிரசங்கத்திலேயே ஒரு கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்தது இந்த பிரசங்கத்துல தான். ஏன்னா ஹஜ்ஜத்துல் விதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் நின்று என்ன செய்கின்றார்கள், பிரசங்கம் செய்கின்றார்கள் மக்களுக்கு. உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை, வரலாற்று ஏடுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய தகவல்கள். தனது 23 ஆண்டு கால வாழ்க்கையின் சாராம்சத்தை அப்படியே அதில் சொல்லுகின்றார்கள். அந்த இறுதி பேருரையை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், 23 ஆண்டு காலம் மக்களுக்கு என்னென்ன செய்திகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதை ரத்தின சுருக்கமாக மிக சிறப்பான முறையிலே அவர்கள் எடுத்து சொல்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு. அப்ப இந்த அரஃபாவுடைய உரை அது மகத்தான ஒரு உரை. அந்த உரை நிகழ்ந்த நாள் தான் எந்த நாள், அரஃபாவுடைய துல்ஹஜ் 9வது நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அன்ன ரஜுலன் மினல் யஹூத், யூதர்களில் ஒரு மனிதன் வந்து கேட்கின்றான், யா அமீர் அல் முஃமினீன், மூமின்களின் அமீரே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும், உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனம் இருக்கின்றது, தக்ரவுனஹா, அதை நீங்கள் ஓதி வருகின்றீர்கள், லவ் அலைனா மஅஷர் அல் யஹூதி நஸரத் லத்தஹதுனா தாலிகல் யௌம ஈதா, அந்த வசனம் மட்டும் எங்களுடைய வேதத்திலே இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். சொல்லக்கூடியது யார்? யார்? யூதர். இன்றைக்கு முஸ்லிம்களில் பலருக்கு குர்ஆனில் என்ன இருக்கின்றது என்றே தெரியாது, என்ன வசனம் இருக்கின்றது, எப்போது இறங்கியது, ஹலால் ஹராம் சம்பந்தமான வசனங்கள் எத்தனை, மக்கி வசனம் மதனி வசனம், அதற்குரிய வேறுபாடுகள் என்ன, நிறைய மக்களுக்கு தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் யூதர்கள் குர்ஆனை நன்றாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதனாலதான் நீங்க பாருங்க, இன்றைக்கு அதிகமாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் யார்? யூதர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். மூலாதாரம் எங்கிருந்து எடுத்தார்கள், எங்கிருந்து அவர்களுக்கு இந்த தகவல்கள் கிடைத்தது? கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு தூண்டுகோலாக அமைந்தது எது? திருமறை குர்ஆன். இதுதான் தூண்டுகோலாக அமைந்தது. முஸ்லிம்கள் குர்ஆனை படிக்க தவறிவிட்டார்கள், சிந்திக்க தவறிவிட்டார்கள், ஆராய்ச்சி செய்ய தவறிவிட்டார்கள். ஆனால் யூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? குர்ஆனை படிக்கின்றார்கள், ஆய்வு செய்கின்றார்கள், சிந்திக்கின்றார்கள், கண்டுபிடிக்கின்றார்கள். அப்ப யூதன் சொல்லுகின்றான், உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனம் இருக்கின்றது, அது மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய நியமத்தை அருட்குடைகளை உங்கள் மீது நான் பூர்ணமாக்கி விட்டேன், இஸ்லாம தீனா உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நான் புரிந்து கொண்டேன். இந்த வசனத்தை உமர் அலி அல்லாஹு ஓதி காட்டுகின்றார்கள். ஓதன உடனேயே சொல்றாங்க உமர் அலி அல்லாஹு அவர்களை சொல்கின்றார்கள், எங்களுக்கு தெரியும் இது எப்போது இறங்கியது, எப்போது இறங்கியது. அதே போன்று வல் மக்கான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கும்போது இந்த வசனம் இறங்கியது என்று எங்களுக்கு தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். சரியா? அதாவது முதல்ல யூதன் சொல்லுகின்றான், இப்படி ஒரு வசனம் உங்களுடைய வேதத்தில் இருக்கின்றது, இது மட்டும் எங்களுடைய வேதத்தில் இறங்கி இருந்தால் பெருநாளாக கொண்டாடி இருப்போம். அவ உமர் அலிலாம் கேட்கிறாங்க, ஐயோ ஆயா என்ன வசனம் என்று கேட்கின்றார்கள். அப்போது இந்த வசனத்தை ஓதி காட்டுபவன் யூதன். சரியா? மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் மாற்றமாகிவிட்டது. இந்த வசனத்தை ஓதி காட்டுபவன் யூதன். அப்படி ஓதி காட்டும் போதுதான் உமர் அலிலாம் சொல்லுகின்றார்கள், எந்த நாளிலே இது இறங்கியது என்று எங்களுக்கு தெரியும், வல் மக்கான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த இடத்தில் அவர்கள் இருக்கும் போது இறங்கியது என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வஹுவா காயிமுன் பி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கும் போதுதான் இந்த வசனம் இறங்கியது. அடுத்து சொல்றாங்க, யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்திலே, என்ன நாள்? ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரஃபாவுடைய அந்த தின நாளிலே இருக்கும் போதுதான் இந்த வசனம் இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரியில 45வது செய்தியாக இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகின்றது சொல்லுங்க? இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகின்றது, இந்த கருத்து நமக்கு எந்த தகவலை சொல்லுகின்றது என்று சொன்னால், மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு தகவல். இரண்டாவது, ஹலால் ஹராம் குறித்த சட்டம் குறித்து, குர்ஆன்ல எது ஹலால் எது ஹராம் என்கின்ற அந்த சட்டம் சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனங்களில் கடைசி வசனம் இந்த வசனம். புரியுதா இல்லையா? அல்லாஹு தஆலா ஹலால் எது ஹலால் எது ஹராம் சொல்றானா இல்லையா குர்ஆன்ல? அந்த வசனங்களிலேயே இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். கடைசியாக இறங்கிய வசனம் எது? யார் சொல்லுவா? அவன் சொன்ன மாதிரி பிரைஸ் அறிவித்தாதான் என்னது பதில் வரும் நினைக்கிறேன். குர்ஆன்ல கடைசியாக இறங்கிய வசனம் எது? குர்ஆன்லயே கடைசியாக இறங்கிய வசனம் மக்கா வெற்றிக்கு பிறகு இல்ல, பொதுவாக அதுதான் கடைசியா இறங்குற வசனம். அதுக்கு பிறகு எந்த வசனமும் இறங்கல இல்ல. கடைசியாக இறங்கின வசனம் எது அப்படின்னா, சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயத்தினுடைய 281வது வசனம். என்ன வசனம்? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون. வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس بما كسبت وهم لا يظلمون. ஒவ்வொரு ஆன்மாவும் தான் சம்பாதித்தவை அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்படும், அவர்கள் அநீதம் இழைக்கப்பட மாட்டார்கள். இந்த வசனம் தான் திருமறை குர்ஆன்ல கடைசியாக இறங்கிய வசனம். நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், திருமறை குர்ஆன்ல கடைசியாக இறங்கிய வசனம். அடுத்ததாக இதாஜா நசூருல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, சில பேர் சொன்னது கேட்டேன். இதாஜா நசூருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்பது திருமறை குர்ஆனிலே கடைசியாக இறங்கிய முழுமையான ஒரு சூரா, முழுமையான சூரா. கடைசியாக இறங்கின சூரா இதுதான், இந்த சூரா. புரியுதா? ஃபத்ஹ் மக்கால மக்கா வெற்றியின் போது அல்லாஹு தஆலா இந்த சூராவை இறக்கினான். இந்த சூரா இறக்கப்பட்ட உடனேயே, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இப்னு அப்பாஸ், சின்ன சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களை பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அவையிலே அழைத்து செல்கின்றார்கள். எப்போதும் அவர்களை அழைத்து செல்வார்கள். அப்படி அழைத்து செல்லும் போது அந்த பெரிய சகாபாக்கள் சிலர் கேட்கிறாங்க, இந்த சின்ன பிள்ளைய ஏன் பெரிய இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? பொதுவாக அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கேட்டார்கள், அதாவது சில இந்த வசனத்தை இதாஜா நசூருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கின்ற இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு, இதன் மூலம் அல்லாஹ் நாடுவது என்ன, இதன் மூலம் இதனுடைய சிக்கு என்ன, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. பல சஹாபாக்களுக்கு தெரியல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு. அப்ப சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தை குறிக்கக்கூடிய வசனமாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஃபிக்ஹ் பாத்தீங்களா, எப்படிப்பட்ட விளக்கம் பாத்தீங்களா, எந்த ஒரு சஹாபிக்கும் தென்படாத ஒரு விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தென்பட்டது. சொன்னாங்க இது அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தை குறிக்கக்கூடிய வசனம். எப்படி மரணத்தை குறிக்கக்கூடிய வசனம், இதா ஜா அனசுருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வராய் சன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்வார்கள், நுழைவார்கள். வராய் சன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா, நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அவனிடத்திலே பாவமன்னிப்பு தேடுங்கள். இந்த வசனம் என்ன என்ன ஒரு கருத்தை சொல்கின்றது, அல்லாஹுடைய மார்க்கத்தில மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்து விட்டால் நபியே உங்களுடைய தேவை முடிந்து விட்டது, உங்களுடைய தேவை முடிந்து விட்டது. அழகான ஒரு சிக்குகை அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை குறிக்கக்கூடிய வசனம். புரியுதா? அப்ப ஹலால் ஹராம் சம்பந்தமாக கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் எது என்று கேட்டால், சூரத்துல் மாஇதாவுடைய ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐந்தாவது வசனம். குர்ஆனிலேயே கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் எது என்று கேட்டால், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 281வது வசனம். சிறிய சூறாவாக, முழுமையான சூறாவாக கடைசியாக இறக்கப்பட்டது எது என்று கேட்டால், சூரத்துல் நஸ்ர். சரியா? இதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நம்முடைய தலைப்புக்கு நாம் வருவோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி அபூதாவுதுல 2439வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில மறைவார்கள் இதனை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, ஜுல்ஹஜ் மாதம் 9வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வயௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஸலாஸத் அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 3 நாட்கள் எதெல்லாம் எதெல்லாம், 13, 14, 15 அஹ்சன், அய்யாமுல் பிர். இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஒவ்வொரு திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவார்களில் சிலர் என்ன செய்கின்றார்கள், இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். திங்கள் கிழமை நோன்பு, அதனுடைய பின்னணி என்ன, யார் சொல்லுவீங்க? அஹ்சன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றுதான் திங்கள் கிழமை என்றுதான் பிறந்தார்கள். அன்றுதான் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். சரியா? அன்றுதான் அவர்கள் பிறந்தார்கள், அன்றுதான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். வியாழக்கிழமையினுடைய நோன்பு என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே இந்த வியாழக்கிழமை, திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றது. நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அரபாவுடைய அந்த நாளிலே நாம் நோன்பு நோற்க வேண்டும். சஹி முஸ்லிம்ல 2804 செய்தியாக இடம்பெறுகின்றது. இந்த அரபாவுடைய நோன்பின் மூலமாக நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? சுஇல அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோற்கக்கூடிய நோன்பினுடைய நன்மையை பற்றி கேட்கப்பட்டது. யுகஃபிரு ஸனதல் மாவியா வல் பாகியா, கடந்த கால வருடத்தினுடைய முந்தைய கால வருடத்தினுடைய அது பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ ஒரு அந்த நோன்பு துல்ஹஜ் மாதம் அரஃபாவுடைய தினத்திலே துல்ஹஜ் 9வது நாளிலே நோன்பு நோற்கும் போது அது அடுத்து வருகின்ற ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் சென்ற வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கின்றதே, இது இஸ்லாத்தினுடைய பெருநாள். நம்ம அதிகமான மக்களுக்கு தெரியும் பெருநாள்கள் எத்தனை, 2 பெருநாள் சொல்லுவோம் இல்லையா, ஒன்னு ஈதுல் அல்ஹா, இன்னொன்னு ஈதுல் ஃபித்ர், இன்னும் நிறைய பேர் மீலாதெல்லாம் சொல்லுவாங்க பெருநாள் சொல்லி. அதெல்லாம் வந்து என்னது லிஸ்ட்ல வராத பெருநாள்கள். முஹர்ரம் பண்டிகை, முஹர்ரம் பண்டிகைகள்லாம் என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் ஹாலிடே விடுவாங்க இல்லையா, அதெல்லாம் லிஸ்ட்ல இஸ்லாத்தினுடைய லிஸ்ட்ல இல்லாத பெருநாட்கள். இஸ்லாத்தினுடைய லிஸ்ட்ல இல்லாத பண்டிகைகள் முஹர்ரம் பண்டிகை, ஏன்னா மீலாது விழா, அதெல்லாம் கண்ணியத்திற்குரியவர்களே. உக்குமத்து பின் ஆன ரபியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள், யௌமு நஹர், யௌமு நஹர் என்று எந்த நாளுக்கு சொல்லுவோம், அறுக்கிற நாள் சரியா, துல்ஹஜ் 10வது நாள், துல்ஹஜ் 10வது நாளுக்கு என்ன சொல்லுவோம், யௌமு நஹர். அப்போ இந்த யௌமு நஹர் துல்ஹஜ் 9, யௌமு அரஃபா 9வது நாள், யௌமு நஹர் 10வது நாள், அய்யாமுத் தஷ்ரீக், அய்யாமுத் தஷ்ரீக் கூட நாட்கள் 11, 12, 13, இந்த 3 நாட்கள். இதை ரசூலுல்லா சொல்றாங்க, ஈதுனா அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களுக்குரிய பெருநாள், இஸ்லாத்திற்குரிய பெருநாள், வஹிய அய்யாமுல் அக்ல் வஷ்ருப், இது உண்பதற்குரிய நாள். அத நம்ம கேட்கவே வேண்டாம் அப்படிதானா இல்லையா, இது உண்பதற்குரிய நாள் என்று ஹதீஸில் சொல்லி தெரிகின்ற அளவுக்கு நமக்கு இல்ல, ஏன்னா குர்பானினாலே வச்சு சாப்பிடுறதுதானே இல்லையா. அப்ப அய்யாமுல் அக்ல் வஷ்ருப், இது உண்பதற்குரிய நாள், குடிப்பதற்குரிய ஒரு நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர், இன்னும் சில ரிவாயத்துகள் வருகின்றது, அய்யாமுல் அக்ல் வஷ்ருப் வஜிக்ரில்லாஹி அஸ்ஸவஜல், அதை மறந்துட கூடாது. இது உண்பதற்குரிய நாள், குடிப்பதற்குரிய நாள், அல்லாஹுவை நினைவுகூரக்கூடிய நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அரஃபா நாளுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அதிலும் குறிப்பாக ஹாஜிகளுக்கு, அம்ரு பின் ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அம்ரு பின் ஷுஐப் அவர்கள் தனது தந்தை வழியாக, பாட்டனார் வழியாக அறிவிக்கின்றார்கள், ஹைரு துஆ துஆ யௌம் அரஃபா, ஹைரு துஆஇ துஆஉ யௌம் அரஃபா, துஆக்கள் நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனைகளிலேயே சிறந்த ஒரு பிரார்த்தனை அரஃபாவுடைய நாளிலே ஹாஜிகள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, ஹாஜிகள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி திருமதியில 3934வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அதனாலதான் நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு வழிகாட்டுவதற்காக வகுப்புகள் நடத்தும் போது சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த அரஃபாவுடைய நாள் அதிகமாக ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாட்களில் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று பாருங்கள், இந்த அய்யாமு அரஃபா, யோமு அரஃபாவுடைய நாளில இந்த செய்தி முஸ்லீம்ல 3354வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஃதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நார் யௌமு அரஃபா, அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய தினத்திலே அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான், அதிகமான மக்களை நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா விடுதலை செய்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், யுபாஹி பிஹிமுல் மலாயிகா ஃபயகூலு மா அராதஹா உலா, அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு கேட்பானாம், அரஃபாவில மக்கள் எல்லாம் தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக அந்த வெள்ளை ஆடையோடு அவர்கள் அப்படியே நிற்கும் போது, அரபா தினத்திலே அந்த இடத்திலே நிற்கும் போது அல்லாஹ் பெருமையோடு மலக்குமார்களை பார்த்து கேட்பானாம், இவர்கள் என்னிடத்திலே எதை விரும்புகின்றார்கள், எதை நாடுகின்றார்கள். இன்னொரு செய்தியில வருகின்றது, இந்த செய்தி அகமதுல 8268வது செய்தியாக இடம்பெறுகின்றது. இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் யுபாஹில் மலாயிகா பி அஹலி அரஃபாத் யகூலு உன்துரு இலா இபாதி ஷுஉஸன் ஹுப்ரா, என்னுடைய அடியார்களை பாருங்கள், மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா பெருமையோடு சொல்லுவான், மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமையோடு சொல்லுவான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், அவர்கள் தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக இடத்திலே வந்திருக்கின்றார்கள் என்று பெருமையாக அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் என்பது ஹாஜிகளுக்கு மிக முக்கியமான நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான். அரஃபாவில் ஹாஜிகள் தங்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஹஜ் இல்லை. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், எவ்வளவு அங்க ஹஜ்ஜுக்காக சென்ற ஹாஜி எவ்வளவு நோயாளியாக இருந்தாலும் கூட என்ன செய்வாங்க, ஹெலிகாப்டர்ல அரசாங்கத்துடைய அந்த உதவியோடு ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து கொஞ்ச நேரம் அரஃபால வச்சுட்டு என்ன செய்வாங்க, கூட்டிட்டு போயிருவாங்க. ஏன்னா ஹஜ் என்பது ஹாஜிகளுக்கு அந்த அரஃபாவுடைய நாள் என்பது, அரஃபாவில் தங்குவது என்பது மிக முக்கியமான ருக்ன், முக்கியமான கடமை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய பேருரை நீங்கள் எல்லாம் டிவியில என்ன செய்யலாம், பார்க்கலாம். இந்த அரஃபாவுடைய பேருரையை நிகழ்த்தக்கூடியவர் யார், பிரைஸ் தந்தாதான் பதில் சொல்லுவீங்க தெரியுது. அரஃபாவுடைய பேருரையை நிகழ்த்தக்கூடியவர் யார், சவுதி அரேபியாவுடைய தலைமை முஃப்தி தான் இந்த அரஃபாவுடைய பேருரையை நிகழ்த்தக்கூடியவர். அவருடைய பேர் என்ன அப்படின்னா, அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா ஆலு ஷேக். இவர்கள் தான், அதாவது ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் தலைமை முஃப்தியாக இருக்கும் போதே இவர் தான் என்ன செய்யறாங்க, இந்த அரஃபாவுடைய பேருரையை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றார்கள். சென்ற வருடம் இவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு பலகீனமாக இருந்தார்கள். அதனால ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைசி ஹஃபிலஹுல்லா அவர்கள் மக்கா மதீனாவுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதைசி ஹஃபிலஹுல்லா அவர்கள் இந்த அரஃபாவுடைய பேருரை என்ன செய்தார்கள், சென்ற வருடத்தில் நிகழ்த்தினார்கள். அப்ப எல்லா வருடமும் அரஃபாவுடைய உரையை நிகழ்த்தக்கூடியவர் யார், அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா ஆலு ஷேக், சவுதி அரேபியாவுடைய தற்போதைய முஃப்தி. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள்ல சில வருடங்களுக்கு முன்பாக நான் இந்த தகவலை எதற்காக சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நாமெல்லாம் மிகப்பெரிய மாமேதைகள், கடல், கல்வியின் கடல் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கின்றோம் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த அரஃபாவுடைய தினத்தில் நடந்தது. அது என்ன அப்படின்னா, அதாவது மூன்று மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள், ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் சாலிஹல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள், ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், இவர்கள் மூவரும் ஒரே நேரத்தில் இந்த ஹஜ் செய்கின்றார்கள், ஹஜ்ஜினுடைய காரியங்களை செய்கின்றார்கள், ஹஜ் செய்கின்றார்கள் ஒரே காலகட்டத்தில். இப்படி ஹஜ் செய்யும் போது இப்போ அங்க வந்து மினால எல்லாரும் தங்கி இருப்பாங்க அப்படிதானே, மினாவிலே தொழ வைக்க வேண்டும், யாரை முற்படுத்துவது என்ற ஒரு பிரச்சனை வருகின்றது. தொழுகைக்கு முற்படுத்த வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தகுதிகள் என்னென்ன, என்னென்ன தகுதிகள், குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவராக இருக்க வேண்டும், இது முதல் தகுதி. எல்லோரும் மனனத்திலே சமமானவர்களாக இருந்தால் ஹதீஸை அதிகம் அறிந்தவராக இருக்க வேண்டும், இது இரண்டாவது தகுதி. இதிலும் எல்லோரும் சமமானவர்களாக இருந்தால் வயதிலே மூத்தவராக இருக்க வேண்டும், ஏன்னா ஹிஜ்ரத் சென்றவராக இருக்க வேண்டும், இதிலே எல்லோரும் சமமாக இருந்தால் வயதிலே மூத்தவராக இருக்க வேண்டும். இப்படியான சில விதிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. அப்போ இந்த நேரத்தில் மூன்று அறிஞர்கள் இவர்கள் அங்க வந்து என்ன செய்யறாங்க, தொழுகைக்காக தயாராகிறாங்க. இப்ப யாரை முற்படுத்துவது, மூன்று பேருமே ஹாசில், மூன்று அறிஞர்களும் குர்ஆனை மனனம் செய்தவர்கள். அடுத்ததாக சரி, அடுத்து ஹதீஸை அதிகம் அறிந்தவர் யார், அவங்கள ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு பணிவாக நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். இன்றைக்கு அறிஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையும், அன்றைக்கு இத்தனைக்கும் அந்த மூன்று அறிஞர்களுக்கு மத்தியிலும் பல்வேறு விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஏன்னா உதாரணமாக நிக்காபுடைய விஷயத்துல முகத்தை மறைக்கலாமா மறைக்க கூடாதா, பெண்கள் தங்க நகை அணியலாமா அணியக்கூடாதா, இமாம் நசுருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் சௌரியனுடைய இரண்டு ஷேக் பின்பாஸ் ஷேக் சாலிஹல் உசேமின் ரஹிமஹுல்லா இவர்களுக்கும் மத்தியில மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்தது பல மசாலாக்களில். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் முற்படுத்துகின்றார்கள். நீங்க தான் சொல்ல வைக்க போகணும். ஷேக் சாலிஹல் உசேமின் ரஹிமஹுல்லா அவர்கள் ஷேக் பின்பாஸை முற்படுத்துறாங்க, ஷேக் பின்பாஸ் அவர்கள் சாலிஹல் உசேமினை முற்படுத்துகின்றார்கள், இருவரும் சேர்ந்து இமாம் நாசிருதீன் அல்பானி அவர்களை முற்படுத்துகின்றார்கள். என்ன காரணம் தெரியுமா, அவர்கள் ஹதீஸின் மலை, ஹதீஸின் மலை என்று சொல்லலாம். சம காலத்திலே வாழ்ந்த நமது காலத்திலே வாழ்ந்து மரணித்தவர்கள் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நல்லோர்கள் வாழ்ந்த காலத்திலே நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்று அவர்கள் ஹதீஸின் மலை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹதீஸை படித்து தஹ்கீக் செய்து எது ஹதீஸ் எது லஹீஃப் எது முன்கர் எது முர்சல் என்று தரம் பிரித்து நாம எல்லாம் இன்னைக்கு கூகுள்ல உட்கார்ந்து அடிச்சா ஒரு ஹதீஸ் வருகின்றது என்றால் சஹஹஹு அல்பானின்னு சொன்னாலே பெரும்பாலும் சில ஹதீஸுகள் வேண்டுமானால் மாற்றமாக இருக்கலாம். சஹஹஹு அல்பானி, இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு மேல் பேச்சு கிடையாது. நிறைய அறிஞர்கள் அவர்கள் கிதாப் எழுதும் போது என்ன செய்யுமா, ஹதீஸுக்கு வந்து சஹஹஹு அல்பானின் மட்டும் போட்டுருவாங்க. இமாம் அல்பானி அவர்கள் இதை ஹதீஸை சஹீஹாக்கி விட்டார்கள், அதுக்கு மேல பேச்சு இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஹதீஸில் மிகப்பெரிய மாமேதையாக திகழ்ந்த இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தான் தொழுகைக்கு முற்படுத்தப்படுகின்றார்கள். நான் இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், சவுதியாக இருந்தாங்க ரெண்டு பேருமே, சவுதி ஷேக் சாலிஹுல் உசைமினும் ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் சவுதி. அதே போன்று அவர்களும் அறிஞர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சேர்ந்தவர்கள். சிக்குகள் என்று எடுத்துக்கொண்டால் ஷேக் சாலிஹுல் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சிக்குகில மிகப்பெரிய தேர்ச்சியுடையவர்களாக இருந்தார்கள். சிக்கு விஷயத்துல அகைதா கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கொள்கையுடைய விஷயத்துல மிகப்பெரிய தேர்ச்சியுடையவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ் என்று வரும்போது நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய தேர்ச்சியுடையவர்களாக இருந்தார்கள். ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து யாரை முற்படுத்தினாங்க, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களை முற்படுத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இது ஹஜ்ஜில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, எல்லோருடைய மனதையும் தொடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜினுடைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் நிறைய அமல்களை இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது, நல்ல அமல்கள். நான் இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இதை நினைவூட்டும் போதுதான் இதிலே நமக்கு ஆர்வம் ஏற்படும், ஆசை ஏற்படும். நாம் சொன்னதை போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களும் தொடராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்களா என்று சொன்னால் இல்லை, அப்படி எந்த விதமான ரிவாயத்துகளும் என்ன செய்யவில்லை வரவில்லை. தொடராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய எல்லா 10 நாட்களிலும் நோன்பு வைத்தார்களா என்று சொன்னால் இல்லை. ஆனால் இந்த திங்கட்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம். ஏன்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகின்றது, அதிகமான நன்மைக்குரிய நோன்புகளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஐயாமுத் தஷ்ரீக் கூடிய நாட்களில் நோன்பு வைக்கவும் கூடாது. ஐயாமுத் தஷ்ரீக் கூடிய நாட்கள்லாம் என்னது, 13, 14, 15. இந்த நாட்கள் உண்பதற்குரிய நாட்கள், குடிப்பதற்குரிய நாட்கள், அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய நாட்கள். நோன்பு என்ன செய்யக்கூடாது, இந்த நாட்கள்ல வைப்பது ஹராம். பெருநாள் எப்படி நோன்பு வைக்க கூடாதோ அதே போன்று இந்த நாட்களில் நோன்பு வைக்க கூடாது. இந்த நாட்களில் ஒருவேளை இது திங்கட்கிழமையாக வந்தால் என்ன செய்வது, நோன்பு வைக்க கூடாது. புரியுதா இல்லையா, வியாழக்கிழமையாக வந்தா என்ன செய்யறது, நோன்பு வைக்க கூடாது. புரியுதா, இது உண்பதற்குரிய நாள் குடிப்பதற்குரிய நாள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை பற்றி சொல்லும் போது ஐயாமுல் அக்ல் வஷ்ஷுரும் வதிக்ரில்லாஹி அஸ்ஸவஜல், உண்பதற்குரிய நாள் குடிப்பதற்குரிய நாள் அல்லாஹுவை நினைவுறக்கூடிய நாள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்று சொன்னால், அதே போன்று அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 9வது இரவு ஹாஜிகள் என்ன செய்வார்கள், முஸ்தலிஃபாவிலே அவர்கள் என்ன செய்வார்கள், தங்குவார்கள். இது ஒரு முக்கியமான கடமை. இந்த கடமையை யார் விடுகின்றார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கடமையை ஒருவர் செய்யவில்லை என்று சொன்னால் அதற்காக அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்ய வேண்டும், மக்காவில் உள்ள ஏழைகளுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும். அதிலிருந்து அவர் எதையும் சாப்பிடக்கூடாது. இதையும் நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை. அதே போன்று துல்ஹஜ் 10வது நாள் மிக முக்கியமான நாள். இந்த நாளை பற்றி ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நாளில் இஸ்லாமிய உம்மத்தினுடைய அந்த எல்லா விதமான அமல்களும் வெளிப்படுகின்ற ஒரு நாள். இஸ்லாமிய உம்மத், இந்த ஒட்டுமொத்த சமூகமும் அனைத்து இபாதத்துகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் தான் இந்த துல்ஹஜ்ஜி பத்தாவது நாள். எப்படி துல்ஹஜ்ஜி பத்தாவது நாள்? இந்த நாளிலே ஈதுனுடைய தொழுகையை என்ன செய்வார்கள்? மக்காவிலே ஹரம்ல என்ன செய்வாங்க? சொல்லக்கூடியவர்கள் ஈதுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்று இந்த நாளிலே ஹாஜிகளில் அதிகமானவர்கள் குர்பானி கொடுப்பார்கள் இல்லையா? அதே போன்று ஜம்ராத்துல கல்லடிக்கிறது, தவாஃப் செய்வது, தவாஃப் சலா, அதே போன்று குர்பானி, இப்படி எல்லா விதமான நல்லமல்களையும் செய்யக்கூடிய நல்லமல்கள் அனைத்தும் ஒரே நாளிலே அது முழுமை பெற்ற ஒரு நாள் தான் ஜுல்ஹஜ் மாதத்தினுடைய பத்தாவது நாள் என்று ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஜுல்ஹஜ் பத்தாவது நாள்ல ஹாஜிகள் நான்கு விதமான அமல்களை செய்வார்கள். எத்தனை விதமான அமல்கள்? நான்கு விதமான அமல்களை என்ன செய்வார்கள்? செய்வார்கள். எந்த அமல்கள் என்று சொன்னால், முஸ்தலிஃபாவில் இருந்து ஃபஜ்ர் உதயமாகுவதற்கு முன்பாக மினாவுக்கு வருவார்கள். முஸ்தலிஃபாவில ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மினாவுக்கு வருவார்கள். மினாவுக்கு வந்து முதலாவதாக செய்வது ஜம்ரத்துல் அகபாவிலே கல்லடிப்பார்கள், ஏழு கற்களை என்ன செய்வார்கள், எறிவார்கள். இரண்டாவதாக குர்பானி கொடுப்பார்கள், மூன்றாவதாக முட்டையடிப்பார்கள், நான்காவதாக தவாஃபுல் இஃபாலாவை செய்வார்கள். இந்த நான்கு அமல்களும் ஹஜ்ஜில ஹாஜிகள் துல்ஹஜ்ஜி பத்தாவது நாள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில சஹாபாக்கள் வந்து சந்தேகங்களை கேட்கின்றார்கள். துல்ஹஜ்ஜி பத்தாவது நாள்ல வந்து சந்தேகங்களை கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? ஒரு மனிதர் வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரவர்களே, லம் அஷ்ஹுர் ஃபஹலக்து கப்ல அன் அத்பஹ, நான் குர்பானி கொடுப்பதற்கு முன்பாக நான் மொட்டை அடித்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்பஹ் வலா ஹரஜ், நீங்கள் குர்பானி கொடுங்கள், குற்றம் இல்லை என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் வந்து சொல்றாங்க, ஃபனஹர்து கப்ல அன் அர்மி, நான் கல்லடிப்பதற்கு முன்பாக என்ன செய்து விட்டேன், குர்பானி கொடுத்து விட்டேன் என்று சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருமி வலா ஹரஜ், நீங்கள் கல்லறியுங்கள், குற்றமில்லை என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு மக்களும் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து தாங்கள் செய்த அமல்களை, நாலு அமல்கள் செய்யணுமா இல்லையா வரிசையாக, அதாவது கல்லடிக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், மொட்டையடிக்க வேண்டும், தவாஃபுல் இஃபாவா செய்ய வேண்டும், இந்த நான்கு அமல்களையும் முன்னும் பின்னுமாக செய்ததாக சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா ஹரஜ் வலா ஹரஜ் வலா ஹரஜ், குற்றம் இல்லை குற்றம் இல்லை குற்றம் இல்லை என்று சொல்கின்றார்கள். அப்ப இந்த நான்கு அமல்களையும் மாற்றி மாற்றி செய்தாலும் அதுல எந்த விதமான தப்பும் இல்லை தவறும் இல்லை என்பதையும் நமக்கு தெரிகின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்கள்ல அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். அதிகமாக என்ன செய்யணும்? இன்றைக்கு இந்த சுன்னாக்கள் மூத்தாகிவிட்டது, இந்த சுன்னாக்கள் மூத்தாக்கப்பட்டு விட்டது. எங்கெல்லாம் சுன்னத்துகள் மூத்தாக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் பிதஅத்துகள் உயிர்ப்பித்து விடும். நாம ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம் தெரியுமா? சுன்னத்துகள் மூத்தாகிவிட்டால் பிதஅத்துகள் உயிர்ப்பித்து விடும். இந்த நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உதுக்குருல்லாஹ ஃபி அய்யாமி மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், வல் அய்யாமுல் மஅதூதாத், எண்ணப்பட்ட நாட்கள் என்கின்ற அந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், அய்யாமுல் அஷ்ர் அய்யாமுத் தஷ்ரீக், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று, இந்த பதிமூன்று நாட்களும் அல்லாஹுவை அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும், அல்லாஹுவை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் யக்ருஜுவானி இலஸ் சூக் ஃபி அய்யாமில் அஷர், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களும் கடை தெருவுக்கு வரும்போது யுகப்பிராணி என்ன செய்வாங்க, யுகப்பிராணி என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்லுவார்கள். அவர்கள் தக்பீர் சொல்வார்கள், இவர்களுடைய தக்பீரை கேட்டு மக்களும் தக்பீர் சொல்லுவார்கள். கப்பர முஹம்மது பின் அலி ஹல்ஃபன் நாஸிலா, முஹம்மது பின் அலி என்கின்ற ஒருவர் நஃபிலான தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு வருதுன்னா, மினாவே அதிருகின்ற அளவுக்கு தக்பீர் சொல்லுவார்கள். நாம கடை தெருவுக்கெல்லாம் போவோம் துல்ஹஜ்ஜி மாசத்துல, எப்படியும் பெருநாளைக்கு என்ன செய்வோம், பர்ச்சேஸ் பண்றதுக்காக டிரெஸ் எடுக்கிறதுக்காக போவோம். என்றைக்காவது வாழ்நாள்ல தக்பீர் சொல்லி ஒரு ஞாபகம் இருக்கா நமக்கு? இல்ல. இந்த சுன்னா, இது ஒரு சுன்னா, மிக முக்கியமான சுன்னா. தக்பீர் சொல்வது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். சில சௌதிகளை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம், அவர்கள் என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் இதென்ன புதுசா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்கள் இந்த வழக்கம் இல்லையே, நம்ம ஊர்கள்ல இந்த வழக்கம் இல்ல. நம்ம ஊர்கள் என்ன வழக்கம் இருக்கு, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கூட்டாக அமர்ந்து கொண்டு தக்பீர் சொல்வது, 10, 11, 12, 13 இந்த நாட்கள்ல கூட்டாக உட்கார்ந்து தொழுகைக்கு பின்னால் இமாம் தக்பீர் சொல்லுவாரு, அதை கேட்டு மக்கள் என்ன செய்வாங்க, கோரசா தக்பீர் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் எங்க தக்பீர் சொன்னாங்க, கடைத்தெருக்களில், கடைத்தெருவுக்கு நாம் பொருட்களை வாங்குவதற்காக சென்றாலும் அங்கும் அல்லாஹுடைய நினைவு கூறப்பட வேண்டும், அல்லாஹு நினைவு கூறப்பட வேண்டும், அல்லாஹு பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் நமக்கு இது சொல்லுகின்றது. சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள். ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கம் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யார் பிறரிடத்திலே சண்டையிடாமல், கெட்ட நடத்தைகளில் ஈடுபடாமல், அசிங்கங்க ஆபாசமான விஷயங்களில் ஈடுபடாமல் யார் முறையான ஹஜ்ஜை செய்கின்றார்களோ அவர்கள் பிறந்த குழந்தை திரும்பி வருவதை போன்று வருகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அரஃபாவுடைய நாளிலே நோற்கக்கூடிய நோன்பிற்கு அல்லாஹு தஆலா அதிகமாக கூலி வைத்திருக்கின்றான். பொதுவாக ஒரு நாளில் அல்லாஹுடைய பாதையில் நோன்பு வைத்தால் நமக்கு என்ன கூலி கிடைக்கும், என்ன கூலி கிடைக்கும், என்ன கூலி கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், ஸஹீஹ் புகாரியில 2840வது செய்தியாக இடம்பெறுகின்றது, நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாளிலே நோன்பு நோக்கின்றாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா, 70 ஆண்டு காலம் அவனது முகத்தை விட்டும் அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரப்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்றுதான் இந்த நாள்ல செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அமல் என்ன அப்படின்னா, குர்பானி கொடுப்பது. அதாவது யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நமது முசல்லாவுக்கு வர வேண்டாம் என்று ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகின்றது. அது பலஹீனமான செய்தி, அது பலஹீனமான செய்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நமது முசல்லாவுக்கு வர வேண்டாம் என்று ஒரு ஹதீஸ், அது நிறைய கிதாபுகள்ல நோட்டீஸ்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அது பலஹீனமான ஒரு செய்தி, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் குர்பானி கொடுப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுதாவுதுல 2796வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை, கொம்புள்ள கருப்பும் வெள்ளையுமான கொம்புள்ள 2 ஆடுகளை அவர்கள் தங்களது கரத்தாலேயே அறுத்து என்ன செய்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப இந்த ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் மாதத்தில் செய்யக்கூடிய 10, 11, 12, 13 மகரிப் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. இந்த நாட்களில் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல் என்னது, குர்பானி கொடுப்பது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மார்க்கத்தை அதிகமாக நாம் படிப்பது, அதை பரப்புவது, குர்ஆனை ஓதுவது, அதன் அடிப்படையில் அமல் செய்வது, அல்லாஹ்விடத்தில் இந்த நாட்களில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியுடையவர்களாக மாறலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று பாவங்களை விட்டொழிப்பது, சரளான கடமைகளை அதனுடைய உரிய நேரத்திலே நிறைவேற்றுவது, அதிகமான நஃபிலான வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நஃபிலான வணக்க வழிபாடுகளின் மூலமாகத்தான் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் என்ன செய்ய முடியும், அடைய முடியும் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று காலை மாலையில் ஓதக்கூடிய அதுக்கார்களை ஓதுவது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதாவது ஒரு அரபி ஹுத்துபாவிலே கேட்ட ஒரு உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த காலை மாலை இருக்கிறார்கள் நம்ம அதிகமான மக்களுக்கு மனநம் இருக்கின்றதா என்னோ தெரியவில்லை, மிக முக்கியமான திக்கர்கள் இது. ஒரு மனிதர் வறுமையிலும் ஏழ்மையிலும் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மனிதர், அவர் என்ன செய்யறாரு, பள்ளிவாசலுக்கு இந்த மாதிரி பயான் கேட்பதற்காக ஒரு பள்ளிவாசலுக்கு வருகின்றார். பள்ளிவாசலுக்கு வந்து அங்கே அமர்ந்து சொற்பொழிவை கேட்கின்றார். சொற்பொழிவை கேட்கும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு அமல்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் போது காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகளுடைய சிறப்பை பற்றி ஒரு அறிஞர் அவருக்கு அந்த மார்க்க உரைகளில் சொல்கின்றார். யார் காலை மாலையினுடைய திக்ருகளை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வறுமையை அகற்றுகின்றான், அவருடைய வறுமையை அகற்றுகின்றான், அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட அந்த மனிதர் என்ன செய்கின்றார், வீட்டிற்கு வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கின்றார். நம்ம எல்லாம் பயானம் கேட்போம், அப்படி கேட்டுட்டு போவோம், மார்க் போடுவோம், இது நல்லா இருந்து நல்லா இல்ல மார்க் போடுவோம் போவோம், அதான். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த செய்தியை கேட்ட உடனேயே வீட்டிற்கு வருகை தந்து ஒரு உறுதிமொழி எடுக்கின்றார், நான் இனிமேல் எனது வாழ்க்கையில் காலை மாலையில் செய்யக்கூடிய விக்கிரகளை நான் விடவே மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுக்கின்றார். என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன், ரொம்ப ஏழ்மை வறுமை. ஏன்னா அந்த இமாம் சொல்றாரா இல்லையா, உங்களுடைய வறுமை அகல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வறுமையை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக அகற்றுவான் என்ற அதனுடைய சிறப்பை சொல்லும் போது, இதை கேட்டவர் நாம் இதை செயல்படுத்தினால் என்ன, அமல்படுத்தினால் என்ன, அல்லாஹ் நமது வறுமையை அகற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா என்று நினைத்து இதை அமல்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கின்றார். தொடர்ந்து என்ன செய்யறாரு, காலையிலும் மாலையிலும் செய்யக்கூடிய அந்த திக்ருகளை அதுகாரர்களை ஓதி வருகின்றார். திடீரென்று ஒரு நாள் அவருடைய வீட்டு வாசலை ஒரு மனிதர் தட்டுகின்றார், அறிமுகமே இல்லாத ஒரு மனிதர் தட்டி, நீங்க இந்த மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்கிறீங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம், நாம் என்ன செய்யறோம், உங்களுக்கு சில தொகையை கடனாக தருகின்றோம், கடனாக தருகின்றோம். இன்னைக்கு தெரிஞ்சவங்களே என்ன செய்ய மாட்டாங்க, கடன் தரமாட்டாங்க, அப்படிதானா இல்லையா. அறிமுகமே இல்லாத ஒருவர் கடன் கொடுக்கின்றார், கடனாக நான் தருகின்றேன், குறிப்பிட்ட தவணை நீங்கள் திருப்பி தந்துவிட வேண்டும், இதை இந்த பொருளாதாரத்தை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, பிசினஸ் பண்ணுங்க, வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இவரும் அந்த கடனை வாங்கி கொண்டு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு அந்த இதை வச்சு என்ன செய்யறார், நல்ல பிசினஸ் பண்றார். பிசினஸ் பண்ணா அவருக்கு அதிகமான செல்வம், நல்ல பரக்கத், அவருடைய வறுமை அகன்று விடுகின்றது. மிகப்பெரிய செல்வந்தராக, நிறைய மக்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிடுகின்றார். மாறிவிட்ட பிறகு அந்த கடனையும் அவர் திரும்ப கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அப்ப இவரை பத்தி பேட்டி காண்பதற்காக, ஏன்னா திடீர்னு பணக்காரர் ஆயிட்டாரு, அப்போ சில பேர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, நீங்க எப்படி செல்வந்தர் ஆனீர்கள், அவர் அந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலுக்கு போன, சில நசீகத்துல கேட்டேன், காலை மாலை திக்ருகள் செய்வதன் மூலமாக வறுமையை அல்லாஹ் அகற்றுகின்றான் என்று அதனுடைய சிறப்புகளை சொன்னார்கள், நான் இதை என்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தின, இதனால எனக்கு இந்த நன்மை கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே பேட்டி கண்டவர்கள் கேட்டார்கள், இப்போது நீங்கள் செல்வந்தராக ஆகிவிட்டீர்கள், நீங்க இப்போ காலை மாலை திக்ருகளை செய்து வருகின்றீர்களா? அப்போது அவர் சொன்னார், தொடர்ந்து நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். வசதி வந்த பிறகும் நாம எல்லாம் எப்ப அல்லாஹ் நினைச்சு பார்ப்போம், ரொம்ப கஷ்டமா கஃபீல் சம்பளம் தரலன்னு நினைச்சுவோம், என்ன இன்னும் சேலரி போடலையே, எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, குடும்ப செலவுக்கு பணம் இல்ல, மாச கடைசி ரொம்ப நெருக்கடியா இருக்குது, அப்பதான் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்போம். ஆனால் அந்த மனிதன் செல்வந்தனாக ஆகிய பிறகும் கூட அவர் அந்த காலை மாலை திக்ருகளை விடவே இல்லையா, அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, காலை மாலை திக்ருகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும், உலுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்களுக்கு உலுவு செய்யறதுக்கே தெரியல, அவசரம் அவசரமாக உலுவு செய்கின்றார்கள், தவறுதவறாக உலுவு செய்கின்றார்கள். உலுவு செய்து விட்டு ஓதக்கூடிய துவா என்ன, அதிகமான மக்களுக்கு தெரியல. இதையெல்லாம் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாங்குக்கு பின்னால் துவா ஓதுவது, அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் முதல் சஃபிலே இடம்பெறுவதற்காக முயற்சி செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் பள்ளிவாசல்ல ஜமாஅத்துல முதல் வரிசையிலே, அதிலும் குறிப்பாக இமாமனுடைய வலது பக்கம் நிற்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று நஃபிலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, ஜக்காத் சதக்காக்களை, சில பேருக்கு ஜக்காத் சதக்கானாலே எப்பதான் ஞாபகம் வரும், ரமலான்ல தான் ஞாபகம் வரும், இந்த நாட்களிலும் செய்யலாம், புரியுதா இல்லையா. இந்த துலகச்சி மாதத்தினுடைய 10 நாட்கள் இருக்கின்றதா இல்லையா, இந்த நாட்களும் நல்ல அமல்கள் அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், அல்லாஹ்விடத்தில் மகத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களில் என்ன செய்யலாம், ஜக்காத் கடமையானவர்களாக இருந்தால் அந்த நாட்களில் ஜக்காத்தை கொடுக்கலாம், சதக்காவை செய்யலாம், சரியா. அதே போன்று காபர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வது, இது போன்ற பிர்ருல் வாலிதை பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது, சிலத்துல் அர்ஹாம் இரத்த பந்தங்களை பேணி வாழ்வது, இந்த நாட்கள்ல பெருநாளுடைய தினத்துல எல்லாரும் என்ன செய்வாங்க, தாய்க்கு போன் பண்ணி பேசுவாங்க, தகப்பனுக்கு போன் பண்ணி பேசுவாங்க, கண்டிப்பா மனைவிக்கு போன் பண்ணி பேசுவாங்க. யாரு பேசாட்டாலும் என்ன பெரிய பஞ்சாயத்து அங்கிருந்தா வரும் அப்படிங்கறதுனால எல்லாரும் மனைவிக்கு போன் பண்ணி பேசுவாங்க. ஆனால் இந்த உறவுகள் இருக்கின்றதே, அண்ணன் தம்பி அக்கா ஒன்னு விட்ட சகோதரன், சின்னம்மா பெரியம்மா, சின்னம்மா புள்ள பெரியம்மா புள்ள, இந்த சிலத்துல் அர்ஹாம் இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது, இது இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் ஒன்று. போன் அடிச்சு நீங்க விசாரிச்சு பாருங்க, ஒரு பெருநாள் வாழ்த்து சொல்லுங்க, இப்ப பெருநாள் வாழ்த்து சொல்றதே பிதியா தாய்ப்புச்சு, அது அந்த அளவு அந்த ரேஞ்சுக்கு என்ன செஞ்சாங்க, தாராளமாக சொல்லலாம் தகப்பல் அல்லாஹூ மின்னா ஒமிங்கும், அல்லாஹ் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. சஹாபாக்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பெருநாளுடைய வாழ்த்துக்களை என்ன செய்கின்றார்கள், பரிமாறி இருக்கின்றார்கள். புரியுதா இல்லையா? ஈத் முபாரக் அதெல்லாம் தேவையில்லை, ஈத் முபாரக் வார்த்தையை விட தகப்பல் அல்லாஹ் மின்னா ஒமிங்கும், அல்லாஹ் உங்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் சாலிஹான அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த வார்த்தையை சொல்லி பெருநாள் வாழ்த்து சொல்லி பாருங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உறவினர்களுக்கு சொல்லுங்கள், பெருநாள் தினத்தன்று போன் பண்ணி பேசுங்க, இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்ப இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது, அல் இஹ்சானுல் ஜீரான் அண்டை அயலார்களுக்கு உதவுவது. இங்குள்ள சிஸ்டமேட்டிக் இருக்குதா இல்லையா, இந்த அதாவது வெளிநாட்டினுடைய வாழ்க்கை, பக்கத்து ரூம்ல பக்கத்து வீட்டுல என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்க, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்ப அண்டை அயலார்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, அவர்கள் என்ன கஷ்டப்படுகின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள், அண்டை அயலார்களை அவர்களை விசாரிப்பது, அவர்களுக்கு நன்மை செய்வது. அதே போன்று தஅவத்துல் குஃபார் இலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் காஃபிர்களுக்கு அழைப்பு விடுப்பது, அதே போன்று சுன்னாவை பிரச்சாரம் செய்வது, பிதஅத்தை பற்றிய அந்த எச்சரிக்கை மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது, பிதஅத் செய்தால் கூட்டு துவா கூடாது, பாங்குக்கு பிறகு துவா கூடாது, பிதஅத் பிதஅத் நாம ஏன் இவ்வளவு தொண்ட தண்ணி வத்த நாம கத்துறோம், என்ன காரணம், பிதஅத் செய்து கொண்டிருந்தால் அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், பிதஅத் செய்து கொண்டிருந்தால் அது நரகத்திற்குரிய செயல், அமல்கள் பாழாகிவிடும். அதனாலதான் நம்ம தொண்ட தண்ணி மொத்தம் என்ன செய்யறோம், கத்துறோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, பிதஅத்தை பற்றிய எச்சரிக்கையை மக்களுக்கு சொல்வது, நம்ம ஊர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு சுன்னா குரான் சுன்னான்லாம் பேசப்படுவதோ அல்லது பிரச்சாரம் செய்யப்படுவதோ குரான் சுன்னாவுடைய பள்ளிவாசல்களில் இதை பார்க்கலாம். ஆனா பெரும்பாலும் குத்துபாக்கள்லாம் ஜும்மா குத்துபாலாம் சும்மா குத்துபா, சும்மா தான் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு கிதாபை எடுத்து வச்சு படிக்கிறது, ஏன்னா அந்த காலத்தில் எழுதின ஏதாவது செய்திகளை படிக்கிறது, இப்படிதான் போயிட்டு இருக்குது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, மக்களுக்கு மத்தியில் சுன்னாவை நாம் பரப்ப வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும், பிதஅத்தை பற்றிய அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதே போன்று இப்படி நிறைய அமல்கள், மரியல் நோயாளிகளை நலம் விசாரிப்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நோயாளியை நலம் விசாரிச்சா என்ன நன்மை சொல்லுங்க, சொல்லுங்க, நோயாளியை நலம் விசாரிச்சா என்ன நன்மை சொல்லுங்க, நோயாளியை நலம் விசாரித்தால் என்ன நன்மை. இதனால்தான் இந்த தலைப்பு என்ன செய்யணும், பேசப்பட வேண்டும் தான், சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் காலையில் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கின்றார்களோ அவருக்கு மாலை வரை 70,000 மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள். 70,000 மலக்குமார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். யார் மாலையில் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கின்றார்களோ அடுத்த நாள் காலை வரை 70,000 மலக்குமார்கள் அவருக்காக என்ன செய்கின்றார்கள், பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகை ஏற்படுத்தப்படுகின்றது. இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கு. அப்ப நோயாளிகளை நலம் விசாரிப்பது, தேவையுடையவருடைய தேவையை நாம் நிறைவேற்றுவது, இப்படி நிறைய அமல்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இஸ்லாம் என்னென்ன நல்ல அமல்களை சொல்லுகின்றதோ அத்துணை நல்ல அமல்களையும் செய்வதற்கு ஏற்றமான ஒரு பருவ காலம்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்கள், ஐயாமு தஷ்ரீக்கினுடைய நாட்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு வருகின்ற நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக, இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ரத் அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.